رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا مما رزقكم الله حلالا طيبا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله لا يرضى من العبد أن يأكل الأكلة فيحمده عليها وأن يشرب الشربة فيحمده عليها، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமக்கு எந்தெந்த கட்டளைகளை ஏற்றிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை, அல்லாஹ் தடுத்த விடயங்களை பகிர்ந்து வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்வா ஹைசுமா குன்சும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை மனிதர்களாக படைத்து மனிதன் அடிப்படையிலே பல பல தேவைகளை, பல உடலியல் நிலைமைகளை மாற்றி மாற்றி நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த மனிதனுக்கு நாளாந்த மேற்படக்கூடிய பசியும் தாகமும். பசி ஏற்படும் பொழுது அவனுக்கு உணவுடைய தேவை, சாப்பாட்டுடைய தேவை. தாகம் ஏற்படுகின்ற பொழுது நீருடைய தேவை, அல்ல ஏதாவது பானங்களுடைய தேவை தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக. கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த சாப்பாடு குடிப்பு என்ற விடயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்தில் இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு தேவையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள், இந்த மரத்துக்கு பக்கத்திலும் போக வேண்டாம் என்று ஒரு மரத்தை தவிர மற்ற உணவுகளை எல்லாம் அல்லாஹ் சாப்பிட கொடுத்தார். கண்ணியமானவர்களே, உணவு சாப்பாடு குடிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இரண்டு பகுதிகள். பசி வருகின்றது என்பதற்காக நினைத்ததை சாப்பிட முடியாது, தாகம் என்பதனால் நினைத்ததை குடிக்க முடியாது, தனக்கு பிடித்த பானங்களை அருந்த முடியாது. அதற்கும் ஒரு முறை இஸ்லாத்திலே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற விடயங்கள் உணவுப் பொருட்களில், பானங்களில் ஹலால் ஹராம் என்பதை விட எவ்வாறு உண்பது, எவ்வாறு குடிப்பது என்பதுதான் என்னுடைய தலையங்கம். இன்று கண்ணியமானவர்களே, எத்தனையோ விடயங்களை படிக்கிறோம், நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறோம், வாகனங்களை நல்ல முறையில் ஓட்டுகிறோம், நல்ல படிப்புகளை படித்து சான்றிதழ்களை வாங்குகிறோம். ஆனால் தினந்தோறும் இரண்டு மூன்று தடவைகள் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டு முறை நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. இது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஆரம்பத்திலே இதுதான் தலையங்கமா என்று தூங்குவதற்கு நீ வைக்க வேண்டாம். வாழ்க்கையில் மிக முக்கியமானது, நாம் கணக்கெடுக்காதது, சாப்பிட தெரியாது. அதனால்தான் உள்ள நோய்கள் எல்லாம் வருகின்றன. நோய்க்கு மருந்து செய்ய முன்னர் சாப்பாட்டை முறைப்படி அமைத்துக் கொண்டால் 90% விதமான நோய்கள் குறைந்து விடும். தொண்ணூறு வீதமான நோய்கள் நமக்கு வராது. சாப்பிடுவதில் உள்ள குறைபாடு, சாப்பிடுகின்ற முறையில் உள்ள குறைபாடு, சாப்பிடுகின்ற இடத்தில் உள்ள குறைபாடு, சாப்பிடுகின்ற சாப்பாட்டுடைய குறைபாடுதான். எந்த சாப்பாட்டை எந்த அளவு சாப்பிட வேண்டும் தெரியாது, எந்த முறையில் சாப்பிட வேண்டும் தெரியாது. இதுதான் நமது நோய் முற்றுவதற்கு காரணம், முற்றுவதற்கு இதுதான் காரணம். சாப்பாட்டை பற்றி புராணாயத்துகள் ஹதீஸுகளை முன்வைக்க முன்னர், சாப்பாட்டுக்கும் குடிப்புக்கும் மூச்சுக்கும் நபியவர்கள் வயிற்றை மூன்றாக பிரித்தார்கள், மூன்றாக பிரித்தார்கள். நமது கைசேதத்துக்குரிய நிலைமை, நமது மூச்சு கூட உறப்பாகவும் காரமாகவும் வெளியாகின்றது. ஏன்? மூச்சுக்கு இடமில்லை, மூச்சோடு சேர்த்து சோட்டு மணி வெளியாகிறது, மூச்சோடு சேர்த்து சாப்பாட்டுடைய ஒரு பகுதி வெளியாகிறது. அந்த அளவு சாப்பாடு சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும் தாராளமாக. வலா துஸ்ரிபு என்று அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துஸ்ரிபு என்று இஸ்ராப் என்ற வார்த்தைக்கு நாம் பாதிக்கின்ற கருத்து அதுவும் சரிதான். சாப்பாடு சாப்பிட்டு எஞ்சி பேலன்ஸ் ஆகி அதை குப்பை தொட்டியில் போடுவதுதான் இஸ்ராப் என்று நாம் விளங்கியிருக்கிறோம். பேலன்ஸ் ஆகுவது, மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டு அது பேலன்ஸ் ஆகுவதுதான் இஸ்ராப் என்று விளங்கியிருக்கிறோம். ஆனால் நமது வயிற்றுக்குள் அளவுக்கு அதிகமாக கொட்டுவதுதான் இஸ்ராபுடைய தெளிவான கருத்து. அத்துமீறி சாப்பிடுவது லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு செய்த புத்திமதிகளில் ஒன்றுதான், மகனே வயிறு நிறைந்த பின்னர் சாப்பிடுவதை விட நாய்க்கு போடுவது மேலானது. வயிறு நிறைந்த பின்னர் நீ உன்னுடைய வயிற்றுக்குள் போடுவதை விட அந்த பேலன்ஸ் ஆகிய உணவை நாய்க்கு போடுவது சிறந்தது. ஏன் நாய்க்கு போடுவது? யாருமே தின்னாமல் வீணாகுவதுதான் மனிதர்கள் இல்லையா? மிருகங்களுக்காவது போடுவது நல்லது. ஏன்? அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பாவம் செய்யும் பெண்ணை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் அல்லாஹ். நாயுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பாவியை அந்த தண்ணீர் சில மிடர்கள் காரணமாக சொர்க்கத்துக்கு அனுப்பினான். சாப்பிடுவதை அளவோடு சாப்பிடு, பசி போய்விட்டதா அதற்கு அதிகமாக நீ சாப்பிடுவதை விட அதை நாய்க்கு போடுவது சிறந்ததென்று மகனுக்கு புத்திமதி சொன்னார்கள் என்றால், சாப்பாட்டுக்கு நபியவர்கள் சுலுஸ் வயிற்றில் மூன்றில் ஒரு பகுதி சாப்பாடு, மூன்றில் ஒரு பாதிரி ஷராபி குடிப்பதற்கு தண்ணீர், தண்ணீருக்காக வேண்டி வைப்பார்கள். மூன்றில் ஒரு பகுதி லினகசிஹி மூச்சு, மூச்சு எடுத்து விடுவதற்காக வயிற்றுக்குள் மூன்றில் ஒரு பகுதியை நபியவர்கள் காலியாக அதை வெறுமையாக வைப்பார்கள். நபியவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். கண்ணியமான ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் சாப்பாட்டுடைய அவசியம் என்று நபியவர்கள் அதை சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக உங்களுக்கு நாம் ரிஸ்காக தந்த உணவுகளிலே ஆகாரங்களிலே ஹலாலான தூய்மையான நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுங்கள். நல்ல தூய்மையான மனமான சுத்தமான சாப்பாடுகளை சாப்பிடுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பின்னர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை தொடர்ந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, சாப்பாடு குடிப்பென்பது நபிமார்களும் செய்த ஒரு வேலைதான். நபிமார்களை பற்றி மக்கள் ரசூல்மார்களை பற்றி பேசுகின்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, மாலிஹாதர் ரசூல், இந்த ரசூலுக்கு என்ன நடந்தது, இவர் என்ன, யாக்குலுத்தா, இவரும் சாப்பிடுகிறாரே. நபிமார்கள் ரசூல்மார்களும் சாப்பிட்டார்கள், அதை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் என்றும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களும் சஹாபாக்களும் முன்னைய அல்லாஹ்வுடைய இறைநேசர்களும் செய்த ஒரு இபாதத், வெறும் ஆசைக்கு விருப்பத்துக்கு அல்ல, ஒரு இபாதத்தாக இந்த சாப்பாட்டை நோக்கினார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது வீட்டுக்கு யாராவது வந்தால் முதலாவது பேச்சு சுருக்கமாக பேச்சை முடித்துவிட்டு நீண்ட நேரம் பேச முன்னர் முன்னைய காலத்து மக்கள் உணவை கொண்டு வந்து வைப்பார்கள். சாப்பாடு பிரயாணம் செய்து வந்திருப்பார், சாகத்தோடு வந்திருப்பார், பசியோடு வந்திருப்பார். அந்த வேகத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வீட்டுக்கு வந்த மலக்குமார்கள், மனித ரூபத்திலே வந்த மலக்குமார்களுடைய அந்த கூட்டத்தை வீட்டுக்குள் உட்கார வைத்து விட்டு வரவழைத்து விட்டு ஓடி சென்று ஆட்டை அறுத்து சமைத்துக் கொண்டு வந்து வைத்தார்கள் அல்லது சுட்டுக் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மணக்குமார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் அந்த உணவை சாப்பிடாமல் இருப்பதை கண்டு பயந்து விட்டார்கள். சாப்பிடுகிறார்கள் இல்லை, மனிதர்கள் இல்லையோ தெரியாது. பிறகு அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் மணக்குமார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்தை அழிக்க வந்தவர்கள் என்று வீட்டுக்கு வந்தவுடன் முதலாவது சாப்பாட்டை தான் முன்னோர்கள் கொண்டு வந்து வைப்பார்கள். விருந்தோம்பல் சாப்பாடு அவ்வளவு முக்கியமானது. ஆனால் கண்ணியமானவர்களே, இன்று சாப்பிடுகின்ற முறையில் நமது விருப்பப்படி சாப்பிடுகிறோம். எனவே இஸ்லாமிய வழிகாட்டலில் சாப்பாடு குடிப்பு எந்த முறையில் அமைய வேண்டும், இது பிரதானமான ஒரு ஒழுக்கம். நாலாந்தம் இரண்டு மூன்று சிலர்கள் ஐந்து தடவைகள் காலங்களை நேரங்களை கொடுக்கின்ற ஒன்றுதான் உணவு. மூன்று நேரம் இருக்கிறதா இல்லையா என்பதே ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விடயம். நபி அவர்களுடைய சாப்பாட்டு முறை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் இரண்டு நேரங்கள் பகல் உணவை நுகருக்கு முன்னர் உண்பார்கள். அவருடைய லஞ்ச் நுகருக்கு முன்னர். இந்த பழக்கத்தை உண்டாக்குங்கள், 95% நோய்கள் குறையும். நாம் விலகினர்கள், இன்னும் உண்டாக்கவில்லை. நுகருக்கு முன்னர் சாப்பிட்டு விடுவார்கள். டின்னர் இரவு சாப்பாடு, பகல் சாப்பாடு கதா என்பார்கள். கதா அரபியிலே, ஆங்கிலம் தான் நமது உள்ளத்தில் பதிந்திருக்கிற சிந்தனை என்பதால் சொன்னேன். ரதா முஸ்லிம்கள் பாவிக்க வேண்டும். ரதா ரெயின் தால் ரதா பகல் சாப்பாடு. அதே போன்று கண்ணியமானவர்களே, அஷா என்பார்கள். ஐஷா என்பது தொழுகை, அந்த ஐனுக்கு பத்தகு வைத்தால் அஷா இரவு சாப்பாடு. அரபு வார்த்தைகளை படமாக்குவோம். நாம் சிறுநீரை மலத்தையும் கழித்து விட்டு டிஷுவால் துடைத்து விட்டு கழுகாமல் வருகின்ற வெள்ளைக்காரர்களுடைய பாசையை பெரிதாக வெள்ளைக்காரனுடைய பாசை பேசினால் அவரை மதிப்போடு பார்க்கிறோம். இல்லை, கேவலமாக பார்க்க வேண்டியவர்கள் அவர்கள். சபையிலே கல்யாண வீட்டில் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களிலே இங்கிலீஷ் தெரியாதவர்களும் இருப்பார்கள். ஒரு சாலையில் 6 பேர், ஒரு டேபிளிலே 6 பேர், அதில் 3 பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், மற்ற 3 பேருக்கு தெரியாது. இந்த 3 பேரும் இங்கிலீஷ் பேசுவதிலே ஒரு இன்பம். அங்கிருக்கின்ற பொறிச்ச போலியை விட அவர்களுக்கு இன்பம் இங்கிலீஷ் பேசுவது, பெரிய பெருமை. கண்ணியமானவர்களே, கேவலப்பட வேண்டிய விடைய அரபியுடைய வாசமும் தெரியாது, இங்கிலீஷிலே நாம் அள்ளி கொட்டுகிறோம் என்றால் நம்மை பற்றி கேவலமாக நினைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். அரபி சொந்த மொழி அரபு. நமது பேர் என்ன? நமது பேர் அடம் அல்ல ஆதம். நான் இதை இடையில் பிரஸ் மாறவில்லை, விருந்து உபசாரங்களிலே பேசுகின்ற ஆங்கிலத்தை பற்றி சொல்கிறேன். அதுவும் விருந்து ஒழுக்கங்களில் ஒன்று பேண வேண்டும். ஆங்கிலம் பேசிக்கொண்டு மற்றவனுடைய காதை கடித்துக் கொண்டு சாப்பிடும் நேரம் அல்ல. அல்லாவை புகழ்ந்து கொண்டு சாப்பிட வேண்டிய ஒரு முறையை நான் பின்னால் முன்வைப்பேன். கண்ணியமானவர்களே, நமது பேர் ஜோசப் அல்ல, யூசுப். நமது பேர் கண்ணியமானவர்களே டேவிட் அல்ல, தாவூத். நமது பேர் மைக்கேல் அல்ல, மணக்குடைய பேர் மீகாயில். இப்படி கண்ணியமானவர்களே, நாம் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கவில்லை, அரபியில் பெயர் வைத்திருக்கிறோம். அப்துல்லா, நாம் அரபி, அரபி பரம்பரை. ஆங்கிலம் பேசுவதால் நமக்கு பெருமை வருகிறது என்றால் நாம் கேவலமானவர்கள். பேசுவது தவறல்ல, தெரியாத சபையிலே பேசி மற்றவருடைய மனதை உடைப்பது தவறு. அதை சொல்லவர்கள் கண்ணியமானவர்களே, சாப்பிடுகின்ற ஒழுக்கங்களை பற்றி நான் பேச இருக்கிறேன். அதில் முதலாவது, ஒரு மனிதர் சாப்பிடுபவரின் ஒழுக்கம், அதை முன்வைப்பேன். சாப்பாட்டுடைய அந்த சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும், எந்த அமைப்பில் இருக்க வேண்டும், எப்படியான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது, எதை நபியவர்கள் வெறுத்தார்கள், அதை முன்வைப்பேன். அடுத்ததாக, சபையில் சாப்பிடுவது எப்படி, சகனில் கூட்டாக சேர்ந்து வைபவங்களிலே, கல்யாணங்களிலே, வளிமாக்களிலே சிலர்களுக்கு ஒழுக்கத்துடைய வாடையும் கிடையாது, அந்த ஒழுக்கத்துடைய அனுவலவும் கிடையாது. எல்லாம் தெரியும், சர்டிபிகேட் தலைக்கு மேல் இருக்கிறது, 5 கடைகளுக்கு தந்தக்காரர், 3 வாகனங்களுக்கு தந்தக்காரர், சாப்பிட தெரியாது. ஏன், இப்படியான புத்திமதிகளை கேட்பது கிடையாது, கேட்டாலும் அமல் செய்வது கிடையாது. எனவே அமல் செய்யும் நோக்கத்தோடு எல்லோரும் கேட்போம். கண்ணியமானவர்களே, சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், முதலாவது சுத்தம். சுத்தம் கை கழுக முன்னர் கழுகப்படுகின்ற கையை பார்க்க வேண்டும். எத்தனை இன்ச் நகம் வளர்ந்திருக்கிறது என்று. நகம் வெட்டுவதில்லை சிலர். இன்ன சிலர் ரெக்கார்டு வைக்க போகிறார்களோ தெரியாது, நகம் வளர்த்தும் ரெக்கார்டு வைத்தவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தண்ணீரால் கழுக முன்னர் நான் தெப்பிலே கழுகினாலும் என்னுடைய கையில் இருக்கின்ற அழுக்குகள் போகுமா? என்னுடைய நகத்துக்குள் இருக்கின்ற ஊட்டைகள் போகுமா? கை சுத்தம் வேண்டும். முதலாவது தண்ணீர் சுத்தத்துக்கு முன்னர் கை சுத்தம். ஒரு அளவோடு நகத்தை வெட்டி கொள்ள வேண்டும். இடைக்கிடையே நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். நகங்கள் வெட்டுவதற்கு சிறந்த நாள் வியாழக்கிழமை மாலை முதல் வெள்ளிக்கிழமை ஜும்மா வரைக்கும் சிறந்த நேரம். சில இமாம்கள் அனுபவ ரீதியான கருத்துக்கள் எழுதுகிறார்கள். ஹதீஸ் தெளிவாக அவர்கள் ஹதீஸை முன்வைக்கவில்லை. அவர்களுடைய ஒழுக்க சம்பந்தப்பட்ட தலைப்புகளிலே சில இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். சில முன்னோர்களுடைய இமாம்களுடைய அனுபவ கருத்துக்களை அது சுன்னத் சுத்தத்துக்குரிய நாள் அதிலே செய்வதனால் கண்ணியமானவர்களை நகத்தை வியாழக்கிழமை மாலை வெட்டுவதனால் வெள்ளிக்கிழமை காலை ஜும்மாவுக்கு முன்னர் வெட்டி முடிப்பதனால் பல நோய்கள் உடம்பிலிருந்து சுகமாகுது. பல நோய்கள் வாழ்க்கையிலே நகம் வெட்டாதவருக்கு எத்தனை நோய்கள் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். எனவே நகம் கை சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தமான வேலைகள் செய்தால் கையை கழுகிவிட்டு உள்ளே உடம்புக்குள் போகின்ற உணவு கையில் இருக்கின்ற அழுக்கு போகக்கூடாது. அத்தோர் சத்துருள் ஈமான், சுத்தம் ஈமானின் சரிபாதி. இது இல்லாவிட்டால் அவர் ஈமானின் அரைவாசிதான், சுத்தம் இல்லாதவர். அடுத்ததாக கனிமனை கையை கழுக வேண்டும். கழுகிவிட்டாரா? சாப்பாடு, சாப்பாட்டை போட முன்னர் இது சின்ன பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற பாடம் என்று சிறையில் கேவலமாக நினைக்கலாம். நாம் எந்த அளவு செய்கிறோம் என்று பார்ப்போம். செய்கிறோம் எந்த அளவு இதை வாழ்க்கையில் இருக்கிறது. கனிமனை பாத்திர சுத்தம், பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். உட்காருகிறோமா? சுப்ரா, கீழே விரிப்பு இருக்க வேண்டும். ஏன் விரிப்பு? கீழே விளைகின்ற உணவுகளை பொறுக்கி தின்னும் அளவுக்கு சுப்ரா சுத்தமாக இருக்க வேண்டும். சுப்ராவே சுத்தம் இல்லாவிட்டால் அதுக்கு பேர் சுப்ரா இல்ல. அந்த சுப்ரா விரிப்பு, அது எதை வேண்டுமானால் விரிக்கலாம். அது புடவையாக இருக்கலாம், அது ஏதாவது பேப்பர்களாக இருக்கலாம். சுத்தமான ஏதோ ஒரு விரிப்பை கீழே விரிக்க வேண்டும். திண்டுகின்ற உணவை பொறுக்கி தின்னுவது மிக பிரதானமான சுன்னத். கீழே விழுகின்ற உணவுகளை பொறுக்கி தின்னுவது மிக பிரதானமான ஒரு சுன்னத். எத்தனை பேர் செய்கிறோம்? ஒரு மணி சோறு கூட, ஒரு துண்டு ரொட்டி கூட விடுபடாமல் நபியவர்கள் சாப்பிடுவார்கள். எந்த சாப்பாட்டையும் கீழே சிந்துகின்ற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுங்கள். சில வேளை பரக்கத்துள்ள உணவு சுப்ராவில் அப்படியே டஸ்ட்பினுக்கு போய்விடும். பரக்கத்தி ஐயத்து ஆமைக்குமல் பரக்கா, எந்த சாப்பாட்டிலே பரக்கத் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே கீழே விழுகின்ற உணவுகளையும் பொறுக்கி தின்ன வேண்டும். அதுக்குத்தான் சுப்ரா விரிப்பது. சரி, சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். தலை மறைத்திருக்கிறோம். ஏன் முடிகள் விழக்கூடாது? தலையில் இருந்து அழுக்கைகள் விழக்கூடாது. பெண்கள் விசேஷமாக தலையை பூர்த்தியாக மறைப்பது மிக சிறந்தது. அவர்களுடைய முடிகள் அதிகமாக விழக்கூடிய தன்மையில் இருக்கும். எனவே அப்படியாக உட்கார்ந்தோம். உட்காருவதிலும் பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கனிமனர்களே, நாம் அதை செய்து காட்ட முடியாது. அதை தனிமையில் படிக்க வேண்டும். நாம் இடது காலில் உட்கார்ந்து வலது காலை நட்டி வைத்து உட்காருவது மிக சிறந்த முறையாக இருக்கும். நாம் இறுதி அத்தகையாத்தில் இருப்பது போன்ற ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நடு அத்தகையாத்துடைய இருப்பிலும் சாப்பாட்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நமது இருப்பிடத்திலே இலேசாக நமது பித்தத்தை நிலத்தில் வைத்து சிறிய இடது காலுடைய பெருவிரலிலே வலது காலுடைய பெருவிரல் சேர்ந்து இருக்கின்ற அளவு விரலோடு விரல் மேலே வைத்து உட்காருகின்ற ஒரு முறையும் இருக்கிறது. முதலாவதாகவே இந்த சப்பானி கொட்டி உட்காருவது, சம்மணமாக உட்காருவது அந்த அளவு வரவேற்கத்தக்கதல்ல, ஹராம் என்பதும் அல்ல. ஆனால் மிக சுன்னத்துக்கு பொருத்தமான இருப்புகளை நான் முன்வைத்தேன். அப்படி உட்காருவோம். கால் வருத்தம் அடைக்க முடியாது, முழங்கால் வருத்தம் வீக்கம் இருக்கிறது, அப்படி உட்கார முடியாது. வசதிப்பட்டவாறு தொழுகையில் கூட நிற்க முடியாதவர் உட்காரலாம், உட்கார முடியாதவர் சாய்ந்து சொல்லலாம், சாய்ந்து சொல்ல முடியாத படுத்து சொல்லலாம், படுத்து உடம்பை அசைக்க முடியாதவர் கண்ணால் சாடை செய்யலாம் என்று வந்திருக்கின்ற பொழுது மடித்து உட்கார முடியாதவர் மாப்படும் பொழுது தாராளமாக அவருடைய கால்களை வசதிக்கேற்றவாறு வைத்து உட்காரலாம். சரி, சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, சின்ன விடயம்தான், ஆனால் விடுபடுகிறது பிஸ்மி சொல்வது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று சொல்லலாம், பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்று சொல்லலாம், பிஸ்மில்லாஹி வபரக்கத்தில்லா என்று சொல்லலாம். கண்ணியமான கொஞ்ச உணவு கிடைத்தாலும் பரக்கத்தாக வயிறு நிறையும் இந்த பிஸ்மி சொல்வதனால். பிஸ்மி சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த இடத்திலிருந்து ஓடிவிடுகிறார். நபியவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லா சொல்லப்படாத சாப்பாட்டை ஷைத்தான் ஹலாலாக்கி கொள்கிறான், தனக்கு எடுத்துக் கொள்கிறான். நாம் சாப்பிடுவது போன்றுதான் இருக்கும், எவ்வளவு தின்றாலும் வயிறு நிறையாது, போதாது, இன்னும் பசி, அல்லது அந்த சாப்பாடின் மூலம் உடம்புக்கு சக்தி கிடைக்காது, நோய்கள் உண்டாகும். ஏன்? ஷைத்தானோடு சேர்ந்து சாப்பிட்ட சாப்பாடு. பிஸ்மில்லா சொல்லுவோம், சரி, மனிதன் அடிப்படையிலே மறந்து விட்டாலும் அதற்கும் துவா இருக்கிறது. எத்தனை பேருக்கு பாடம்? ஒரு அரை வரையும் போகாது, காவரி எழுதினால் பாடமாக மொழிவதற்கு 2 செகண்ட் தான் போகும், 3 செகண்டுகள் போகும், 5 செகண்டுகள் தான் போகும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லா வால பரக்கத்தில்லா, பிஸ்மில்லா பரக்கத்தில்லா, 3 துவாக்கள். இன்னும் பிஸ்மில்லாவோடு சேர்த்து பழகி வந்திருக்கின்ற 3 சொன்னேன். கண்ணியமானவர்களே, மறந்தவருக்கும் ஒரு பிஸ்மி இருக்கிறது, பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறகு. இப்பொழுதே பாடமாக்கி விடலாம். கிளிப்புள்ளை பாடம் என்று அற்பமாக நினைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடுகிறோம் பிஸ்மி இல்லாமல், அதை விட கூடுதலாகவும் இருக்கிறது. சொல்லி காட்டவா? காலையில் கோபி, 7:30 to 7 o'clock டீயோட ஒரு பன், யாரையும் குறை கூறுவதல்ல, சொல்லி காட்டுகிறேன். 9 o'clock புட்டு இடியப்பம், 11 o'clock அல்லது 11:30 டீயோடு ஏதாவது பழம், 4வது. பகல் சாப்பாடு 5வது. 4:30 to 4:30 டீயோடு ஒரு கேக், ஒரு ஸ்லைஸ் கேக், 6வது சாப்பாடு. மகரிபுக்கு பின்னால் இஞ்சி போட்ட பிளேண்டியோடு ஒரு சாதாரணமான ஒரு கிரீம் கிரேக்கர் பிஸ்கட், மாரி பிஸ்கட், 7வது சாப்பாடு. 8வது டின்னர், அச்சா 8வது சாப்பாடு. தூங்க முன்னர் கோபி அல்லது பிளேன் டீ அல்லது ஏதாவது பால், 9வது சாப்பாடு. கண்ணியமானவர்களே, 10 தடவை குறைந்தது 5 தடவை, அதிகமானவர்கள் 5 தடவையே 3 நேர சாப்பாடு 2 நேர டீயோடு கடிக்கிறோம். யாரும் குறையாக இருக்க வேண்டாம். 5 தடவை எல்லோரும் குறைந்த அளவு சாப்பிடுகிறோம், குறைந்த அளவு. எத்தனை பிஸ்மி சொன்னோம், எத்தனை துவா ஓதினோம், எத்தனை ஒழுக்கங்களை பேணினோம், எத்தனை பேர் சுண்ணத்தை பேணினோம். இதுதான் நமது நோய்க்கு காரணம். இதுதான் நோய், சாப்பாடுதான் நோய். சாப்பாடை கட்டுப்படுத்தினால் நோய் இல்லை. சொல்லிக்கொண்டே போகலாம். சரி சரி, சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்தோம். நாம் தனியே பிளேட்டிலே சாப்பிடுகிறோம், பிளேட்டில் எந்த பக்கம் வேண்டுமானாலும் கை போட்டு சாப்பிடலாம். நமது தனி பிளேட், அந்த பிளேட்டிலே நாம் சாப்பிடலாம். அந்த கண்ணியமானவர்களே, நம் தனிமையில் இருக்கின்ற கட்டங்களை தவிர, வீட்டில் இருக்கின்ற பொழுது, நாம் கடையில் இருக்கின்ற பொழுது, நாம் இருப்போம், நமது கோலையர்கள் இருப்பார்கள், வேலை கடை பணியாட்கள் இருப்பார்கள், இவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு 80 ரூபாய் 70 ரூபாயுடைய பார்சலை வாங்கி கொடுத்து விட்டு, நாம் 250 to 500 ரூபாயுடைய பிரியாணி பார்சலை அவர்களுக்கு முன்னர் சாப்பிடுவது அல்ல முறை. வேலைக்காரர்களுக்கு தான் சாப்பிடுவதை கொடுப்பவன் தான் நேர்மையான முதலாளி என்றார்கள் நபியவர்கள். கோலையனுக்கு பிளேண்டியும் தான் டீயும் குடிப்பவன் முதலாளி அல்ல, தான் டீ குடித்தால் அதே கடையில் கோலையனுக்கும் டீ வாங்கி கொடுப்பவன் தான் நல்ல முதலாளி என்றார்கள் நபியவர்கள். அவன் எச்சு ஊறுவதுதான் நமது கண்ணூருக்கு காரணம், அவனுடைய எச்சில் தான் நமது பெட்ரெஸ்டுக்கு காரணம். சேர்ந்து சாப்பிடுவதை சொல்ல வருகிறேன். வீட்டில் இருக்கின்ற பொழுது மகரமான ஆண்கள் பெண்கள், தான் மனைவி, சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், மகரம். மனைவி இருக்கின்ற பொழுது தனது சகோதரன் உட்கார முடியாது, மனைவியோடு மச்சான் உட்கார முடியாது, சகனிலே சாப்பிடுவதை சொல்ல வருகிறேன். எத்தனையோ வீட்டில் சகனே கிடையாது, சகனே இல்லை. சகனே சாப்பிடுவது, ஒன்றாக சாப்பிடுவது குடும்பம் ஒன்றிணைவதற்கு காரணம். சாப்பாட்டில் ஒற்றுமை இருக்கிறது. ஒரு சஹாபி வந்து சொன்னார், வீட்டில் பிரச்சனை, வீட்டில் முசீபத், வீட்டில் வறுமை, வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் சரித்திரியம் யார சொல்லவா? நபியவர்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, எந்த குறைபாடையும் அவரிடம் விசாரிக்கவில்லை. சொன்னார்கள் நபியவர்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒவ்வொருவரும் அவருடைய பாட்டில் தனித்தனியாக சாப்பிடுகிறீர்கள். தனியத்தானே சாப்பிடுகிறீர்கள். அவர் சொன்னார், ஆம் யார் சொல்லலா, ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் பொழுது தனியே தனியே சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறோம், சேர்ந்து சாப்பிடுங்கள் தரத்திரியம் போகும் என்றார்கள். அந்த சஹாபி சென்றார், சேர்ந்து சாப்பிட்டார், குடும்பத்தை எல்லாம் சேர்த்து ஒன்றாக ஓரிடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். வந்து பின்னர் சந்தோஷப்பட்டார், வறுமை போய்விட்டது. முசீபத்தா வீட்டில் சேர்ந்து சாப்பிடுவோம். மனைவியோடு சாப்பிடுகின்ற பொழுது எந்த அதிசயம் இருக்கிறது, மனைவிக்கு நாம் ஊட்டி விடுவது கூட சதக்காவுடைய நன்மை. கண்ணியமானவர்களே, இப்படியான சாப்பாடு ஒழுக்கத்தில் வீட்டார்கள் சேர்ந்து சாப்பிடுவது. ஒருவரை கடும் பசி வந்து விட்டது, நேரம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு பசி இல்லை, அவர் பயணம் போக வேண்டும், அது வேறு விடயம், அது ஒரு எக்கச்சான நிலைமை. ஆனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற பொழுது சகனில் சாப்பிடுவது, சேர்ந்து சாப்பிடுவது, ஒரே சுப்ராவிலே ஒரே இடத்தில் சாப்பிடுவது வீட்டில் முசீபத்துகள் இல்லாமலாகுவதற்கு ஒரு காரணம். சரி, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான நாம் ஒரு 5 பிடி சாப்பாடு சாப்பிட்டு விட்டு குறைந்தபட்சம் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் கட்டாயம் சொல்ல வேண்டியவர்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி தெரியுமா நம்மிடம் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். ஹதீஸ் தெளிவாக வருகிறது, இன்னல்லாஹ லயர்தா மினல் அப்தி அய்யாக்குலல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா. பாருங்கள் இந்த ஹதீஸை, ஒருவராவது செய்கிறோமா, ஒரு நாளாவது செய்திருக்கிறோமா, ஒரு நேரமாவது செய்திருக்கிறோமா? ரிஸ்கை தந்த அல்லாஹ்வுக்கு, அந்த அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாம். லயர்தா என்றால் அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாம். ஒரு அடியான் ஒவ்வொரு பிடி உணவையும் சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, ஒவ்வொரு பிடிக்கும் சாப்பிட்டு நன்றி செலுத்த வேண்டிய நாம் முழு பிளேட்டையும் முழு பீங்கான் சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு முழுமையாக ஒரு பண்ணை சாப்பிட்டு விட்டு கூட நன்றி செலுத்தாமல் நாம் எழுந்து சென்றால் எவ்வளவு நன்றி கேட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு. இது ஒரு காலத்தில் நமக்கு ரிஸ்கை இல்லாமலாக்கும். நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தருவான், நன்றிக்கு மாறு செய்தால் அல்லாஹ் பறிப்பான் தண்டிப்பான் என்பது குர்ஆன். எனவே ஒவ்வொரு பிடிக்கும் அல்லாஹ் மலக்கல் அந்த வழக்க சுக்குர் சொல்வதை அல்லாஹ் சந்தோஷமாக வரவேற்கிறான். ஒரு மிட தண்ணீர் பானம் ட்ரிங்க் குடித்து விட்டு, ஜூஸை குடித்து விட்டு, டீயை குடித்து விட்டு, தேநீரை குடித்து விட்டு, அந்த ஒவ்வொரு மிடருக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானாம். அல்லாவுடைய சந்தோஷமா முழு டீயையும் குடித்து விட்டு முழு ஜூஸையும் குடித்து விட்டாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா? குறைந்ததால் அந்துலில்லா என்று சொல்கிறோமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது சாப்பாடு, ஒரு அரிசி மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது. ஒரு அரிசி மணியை பாருங்கள், வயலிலே விவசாயி விதைக்க முன்னர் அந்த வயலை உழுகிறார், காய்ந்த நிலத்தை கொத்துகிறார், மண்பட்டியால் கொத்தி அதை பதப்படுத்தி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, அதுக்கு மேல அதை காடு துப்புரவாக்கி நெருப்பு பத்த வைத்து அதை அப்படியே இல்லாமலாக்கி அந்த புட்பூண்டுகளை அழித்து கொத்தி பதப்படுத்தி தண்ணீரில் ஊற வைத்து அதை இன்னும் மீண்டும் பதப்படுத்தி சொட்டாக ஆக்கி அதற்கு பின்னர் அவர் அந்த பசலைகளை தூவி நிலத்தை பண்படுத்தி அதற்கு பின்னர் வித்துக்களை தூவி அந்த 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 நெற்கதிர்கள் வெளியாகி அந்த கதிர்களை மீண்டும் ஒரு அளவு வந்தவுடன் அதை கலட்டி மீண்டும் நாட்டி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு வாய்க்கால் வெட்டி எத்தனையோ நேர சாப்பாடுகளை தியாகம் செய்து எத்தனையோ தூக்கங்களை தியாகம் செய்து அதோடு அளவு வளர்ந்த பின்னர் அதை யானை தின்னக்கூடாது மாடு தின்னக்கூடாது என்று வயலிலேயே கூடாரம் அடித்து காவல் காத்து நாம் இங்கு ஏசியில் படுக்கிறோம், ஃபேனுக்கு கீழே படுக்கிறோம், வயலை வாழ்க்கையில் கண்டது கிடையாது. நேரடியாக அவர் வயலிலேதான் அவருடைய 3 மாதங்களையும் குடும்பத்தை மறந்து விடுவார், பிள்ளைகளை மறந்து விடுவார், அந்த பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்கு தான் கஷ்டப்படுகிறார். நாம் பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம், ஆனால் அவருடைய தியாகம், அவர் அப்படி அங்கே காத்து யானை வராமல் கண்ணியமான காவல் காத்து அதுக்கு பின்னர் யானைகள் சொல்லையா அதுக்கு 1000000 ரூபாய்களை செலவழித்து அதுக்கு என்ன வெடில் போட்டு யானைகளை விரட்டி தேவைப்படும் பொழுது அனுமதி எடுக்கப்பட்ட துப்பாக்கிகளை பாவித்து அதுக்கு அவர் பிளட் தேவைப்படும் அப்படி செலவழித்து கண்ணியமான அப்படி இடைக்கிடையே பசலைகள் கிருமி நாசினிகள் அடித்து அவர் காலை சேற்றுப்புழு கடித்து அவருடைய காலை பாம்பு கடித்து எத்தனையோ விவசாயிகள் அறுவடை செய்ய முன்னரே மையத்தாகி கண்ணியமானவர்களே அதுக்கு பின்னர் அறுவடையிலே வெட்டி அதை மூடை முதுகிலே சுமந்து அதை சாக்கிலே போட்டு அதை சூடு களத்துக்கு கொண்டு வந்து அதை வசதி இல்லையா மாட்டை போட்டு அதை சூடு மிதித்து அந்த மிதித்து ஒவ்வொரு நெல் நெல்லாக கலந்து அதை மீண்டும் தப்பி வேறாக நெல் வேறாக எடுத்து அதை தூவி மீண்டும் தேக்கிலே போட்டு அதை பெக் பண்ணி டிராக்டரிலே ஏற்றி அந்த டிராக்டரிலே கோடையன்மார்கள் ஏறி அந்த பெட்ரோல் ஸ்டோருக்கு வருகிறது. ஸ்டோரில் இறக்குவதற்கு அங்கால் தேவைப்படுகிறது. அந்த பெட்ரோலுக்கு ஆயில் தேவை, அந்த பெட்ரோலுக்கு ஆயில் தேவைப்படுகிறது. அப்படியே வந்து அங்கே கோடையன்மார் இறக்குகிறார்கள். மீண்டும் அது கொழும்புக்கு வர வேண்டுமா, அல்லது பிரதான ஒரு வியாபாரிக்கு செல்ல வேண்டுமா? மீண்டும் லொரியில் ஏற்றப்பட்டு அந்த லொரி மனசியான கணக்கிலே பயணம் செய்து எத்தனையோ பேர் சாப்பாட்டை குடிப்பை தியாகம் செய்து இங்கு வந்து இறங்கி சில்லறை கடைக்காரர் வாங்கி அதை நாம் எத்தனை பேருடைய தியாகம்? ஒரு சோட்டு மணிக்கு இவ்வளவு பேரை தியாகம் செய்ய வைத்து அல்லாஹ் நமக்கு தருகின்ற ஒரு சோற்று மணி, ஒரு பிடிக்கு அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்தாவிட்டால் எனவே அல்லாஹ் மலக்கல் ஹம்து வலக்கல் சுக்கர் என்று சாப்பிட வேண்டும். இப்பொழுதே பாடமாக்கலாம். அல்லாஹ் மலக்கல் ஹம்து வலக்கல் சுக்கர், இது ஒரு பிடிக்கு ஒரு தடவை சொல்ல வேண்டும். அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி சொன்னால் நன்றி உள்ளாடியான் இன்னும் அல்லாஹ் பறக்க செய்வான். இயலாத பொழுது ஒரு மூன்று பிடிக்காவது ஒரு தடவை சொல்லி சாப்பிடுவோம். சரி, இது எப்படி போவோம்? சாப்பிட்டு முடிந்த பின்னர் கண்ணியமானவர்களே, விரல் சூப்புவது பிரதான மனுஷன். விரல் சூப்புவது எந்த கசையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், 5 ஸ்டார் 7 ஸ்டார் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும், பேங்காக் சிங்கப்பூர் டுபாய் எங்கு சாப்பிட்டாலும், மலேசியா ஆஸ்திரேலியா எங்கு சாப்பிட்டாலும், வெள்ளைக்காரன் கருப்பன் எவனுக்கு முன்னால் சாப்பிட்டாலும், விரல் சூப்புவன் உண்மையான மூமின். ஒரு சஹாபி அரச சபையிலே விரல் சூப்பினார். தன்னுடைய விரல் சாப்பிட்டு விடுத்து பொது சொன்ன பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், என்னப்பா இது மெனஸ் இல்லையா? நாம் சொல்லுவோம், சுன்னத் செய்தால் மெனஸ் இல்லையா? சுன்னத் செய்யாதவன் மெனஸ் இல்லாதவன், சுன்னத்தை விடுபவன் தான் மெனஸ் இல்லாதவன், சுன்னத்துவாதிதான் உண்மையான ஒழுக்கம் உள்ளவன். அவர் சொன்னார், இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீப் நேசருடைய ஒரு சுன்னத்தை விட சொல்கிறாரா? விடமாட்டேன் என்று அவர் விரலை கூப்பினார். இது அன்று சொன்னார்கள் நபி அவர்கள், இன்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள். சாப்பிட்டவுடன் விரலை கூப்புவதனால் அந்த விரலில் இருக்கின்ற ஒரு அமிலம் சுரக்கிறது, அந்த அமிலம் ஒரு சிறப்போன்று சுரக்கிறது, அந்த சிறப்போன்று வருகின்ற அந்த எச்சிலோடு சேர்ந்து வருகின்றது, அந்த சாப்பாடு ஜெமிப்பதற்கு மிக உதவியாக இருக்கிறது. சொன்னார்கள் விஞ்ஞான கண்டுபிடிக்கப்படாத காலத்தில், இப்பொழுது அது உண்மையாகிற விரல் சூப்புவோம். அப்படி முடிகிறது. சாப்பிட்டு முடிந்ததும் அல்ஹம்துலில்லாஹி முஸ்லிமீன் சில துவாக்கள் அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனி இப்படியும் வந்திருக்கிறது, எனக்கு உணவளித்து குடிக்க தண்ணீரையும் பானத்தையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். விருந்தளித்தால் அல்லாஹும்ம அத்தஐம் அல்லாஹும் என்று ஆரம்பித்து அத்தஐம் மன் அத்தாமனி எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளி, வஸ்தி மன் சகானி எனக்கு குடிக்க பானம் தண்ணீர் தந்தவர்களுக்கு தந்தவருக்கு நீ உணவளி, பானத்தை கொடு குடிக்க கொடு தாகத்தை தீர்த்து என்ற துவாவை ஓத வேண்டும். கண்ணியமானவனே, சாப்பிட்டு முடித்து விட்டோம், கையை கழுகி விட்டோம். கை துடைப்பதும் ஒரு சுன்னத், கை துடைப்பதும் ஒரு சுன்னத். வீட்டில் உள்ள கேட்டின் புடவையில் அல்ல, மனைவியுடைய முந்தானையில் அல்ல, அதற்கென்ற ஒரு துணி இருக்க வேண்டும். சிலர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள், வீட்டு கேட்டினை துடைத்து விட்டு போவார்கள். மனைவி கழுவுவது ஏன் டோபி இருக்கிறார் வீட்டில் மனைவி டோபி? ஒழுக்கம் ஒன்று இருக்க வேண்டும். வீட்டுக்கு வருபவர்களுக்கெல்லாம் கொழுப்பு வாசம் அடிக்கும், அதற்கென்ற ஒரு லேங்கி இருக்க வேண்டும். சகாபாக்கள் எங்கு தெரியுமா துடைப்பார்கள்? சொன்னால் சிரிப்போம், ஷூவை கலட்ட வேண்டும், சொக்கை கலட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, சகாபாக்க சொல்கிறார்கள், நாங்கள் சாப்பிட்டு விட்டு லேஞ்சாக சேவியக்காக தங்கச்சி பார்க்க பாவித்தது என்ன தெரியுமா? உள்ளங்கால், கையை உள்ளங்காலில் கொழுப்பை துடைத்தோம். இதுவும் ஒரு சுன்னத் என்றால் சகாபாக்கள் செய்தோட அவன் ஏன் தெரியுமா? அதற்கும் பல கருத்து சொல்கிறார்கள், அந்த உள்ளங்காலில் இருக்கின்ற நரம்புகளுக்கு அது ஒரு ஒரு மருந்தாக அமையும், உள்ளங்கால் சொத்தாகுவதற்கு காரணமாக அமையும். உள்ளங்காலில் துடைத்தோம் என்று சகாபாக்க சொல்கின்ற கருத்துக்களையும் பார்க்க கிடைக்கிறது. கை குடைப்பதும் ஒரு சுன்னத். இது தனிப்பட்ட சாப்பாடு, விரிவாக பேச வேண்டியது. இன்னும் ஒரு சில நிமிடம் விருந்து சகநிலை உள்ள ஒழுக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். சுருக்கமாக விரிவாக பார்க்க வேண்டிய விடயம், இதற்கு நான் தனியே உட்கார வேண்டும், இது சம்பந்தமான புத்தகங்களை ஹதீஸுகளை வரலாறுகளை வாசிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். கனிமணலை சஹனில் உட்கார வைத்தால் நபியருடைய ஹதீஸுகளை சொல்லி சுருக்கமாக முடிக்கிறேன். சஹனில் உட்கார்ந்தவுடன் சிலர்கள் எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு போக முடியுமோ வெளியாகி விடுகிறார்கள். நபி அவர்கள் சஹனில் உட்கார்ந்தால் எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி சாப்பிட, இரண்டு ஹதீஸுகள் தான் சொல்ல முடிப்பேன். அதிசயங்களை சொல்ல முடியும், ஒழுக்கத்தை சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை நபியுடைய உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, அபு சலமா அலியனுடைய மகன், நபியோடு உட்கார வைத்தார்கள். சின்ன பிள்ளைகளை சகனுக்கு எடுக்கலாம், சிலை ஒதுக்கிறார்கள், இவனுக்கு பிளேட்டில் போட்டு கொடுங்கள், இவனுக்கு சின்ன தெரியாது. இல்லை, நீங்களும் சின்ன பிள்ளையிலிருந்துதான் வந்திருக்கிறீர்கள், பெரியாளாகி வளர்க்க வேண்டும், சகனுக்கு உட்கார வைக்க வேண்டும், ஒழுக்கத்தை பழக்க வேண்டும். அவர் அங்கும் இங்கும் கையை படுத்துகின்றார். சின்ன பிள்ளை சொன்னார்கள், யாகுலாம் அவர் பிஸ்மி சொல்லவில்லை, நீ பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க ராஜா. வப்புல் திய மீனிக், அவர் எல்லா கையால் சாப்பிட்டார், வலது இடது எல்லா கையால் சாப்பிட்டு கொண்டு சின்ன பிள்ளை எழுப்பிப்போ பிளேட்டில் போட்டு கொடுங்கள், இவனுக்கு தீர்த்துங்கள் என்று விரட்டவில்லை. உட்கார வைத்தார்கள் நபி அவர்கள் கண்ணியமான சாணில், வலது கையால் சாப்பிடும் மகனே, உனக்கு பக்கத்தில் உள்ள பகுதியில் சாப்பிடு, மற்றவருடைய பகுதியில் கை போடாது, உனக்கு பக்கத்தில் இருந்து எடுத்து சாப்பிடு. அவர் அதுக்கு புறப்படி செய்தார். அது ஒரு ஒழுக்கம். சாப்பாட்டு ஒழுக்கத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இதா சாப்பாடு சகன் வைக்கப்பட்டால், அது கல்யாண வீட்டில் டேபிளில் இருக்கலாம், டேபிளில் சாப்பிடுவதை பற்றியும் உங்களுடைய உள்ளத்தில் கேள்வி இருக்கும். கண்ணியமானவர்களே, டேபிள் சாப்பாடு ஹராம், அப்படி சாப்பிட்டால் கூடாது என்று பத்துவா கொடுக்க வரவில்லை. ஏற்றம் இல்லாத ஒரு முறைதான், நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த முறை அல்ல, ஏன்றால் கீழே சிந்துகின்றது நிலத்திலே விழுந்துவிடும். எப்படி குறைக்கு சிந்தது? அந்த சுண்ணத்து விடுபடுகிறது. கண்ணியமானவரே, கால் வருத்தம், நோயாளிகள், வயோதிபர்கள், அவர்கள் டேபிள் பாவிக்கலாம். சில ஹோல்கள் அந்த கல்யாண மண்டபம் தான் நமக்கு கிடைக்கிறது, அந்த சீசன்ல வேறு மண்டபங்கள் எல்லாம் புக்கிங், அங்கே சகனில் வைக்க அனுமதி தரமாட்டார்கள். இது இக்கட்டான நிலைமை. நமது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கல்யாண வைபவங்களிலே சகன் சாப்பாடு வையுங்கள், கீழே உட்கார வையுங்கள், உங்களுடைய சாப்பாட்டில் பறக்கத்தை பார்த்தீர்கள். உங்களுடைய சகன் மிஞ்சி பொன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் தாராளமாக அனுப்புவீர்கள். டேபிள் சாப்பாடு இஸ்ராப்பாகுகிறது. நீங்கள் உங்களால் ஒரு டேபிள் காட்ட முடியுமா? முடியும் என்றால் எங்களுக்கு காட்டுங்கள், ஒரு டேபிளை நீங்கள் காட்டுங்கள். பேலன்ஸ் இல்லாமல் வலித்து சாப்பிட்டார்கள் என்பதற்கு ஒரு டேபிளை காட்டுங்கள். முடியுமாக இருந்தால் இதே மிம்பரில் நாங்கள் சொல்கிறோம், இந்த கல்யாண மண்டபத்தில் இப்படி ஒரு டேபிள் சாப்பிட்டார்கள் என்று. இஸ்ராப் தீங்கரேசுக்கு உதவி செய்கிற டேபிள், நான் அதை பற்றி இங்கு பேச வரவில்லை. சிறந்த முறை நிலத்தில் உட்காருவது. நபி ஒரு நிலத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டார்கள், ஒரு பக்கம் வளைந்து சாப்பிட மாட்டார்கள், ராஜா போன்று பெரிய அரசன் போன்று சாப்பிட மாட்டார்கள், அடிமை போன்று சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. அது ஒழுக்கம் சொன்னார்கள். சாப்பாடு சகன் வைக்கப்பட்டால் உங்களில் யாரும் சொன்னார்கள், பாருங்கள், மற்றவர்கள் எல்லாரும் எழும்ப முன்னர் யாரும் எழும்ப வேண்டாம். எப்படி சொல்கிறார்கள் தெளிவாக, யாரும் எழும்ப வேண்டாம், இறுதி வரைக்கும் எல்லோருடனும் சேர்ந்து உட்காருங்கள். தெளிவாக சொன்னார்கள், வயின் சபியா, வயிறு நிறைந்தாலும் எழும்ப வேண்டாம். எப்படி ஒழுக்கம்? உங்களுக்கு யாருக்காவது வயிறு நிறைந்து விட்டது, சகனிலிருந்து எழும்ப வேண்டாம். இது மிக மோசமாக நாங்கள் செயல்படுகிறோம். மூன்று பேர் எழுப்பி போய் விடுகிறார்கள், ஒருவர் கையை எடுத்து கையை சூப்பிவிட்டு ஓரமாகி உட்காருகிறார், மற்றவர்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, இவர் எழும்பி விட்டார் நாம் எப்படி சாப்பிடுவது? அதற்கும் சொன்னார்கள், நீங்கள் சில நேரம் அவசரமாக சாப்பிட்டு விட்டு ஒதுங்கி விடுவீர்கள், மற்றவருக்கு பசி இருந்தும் அவருக்கு சாப்பிடுவதற்கு வெட்கமாக இருக்கும், மற்றவர்கள் பசி இருக்கும் நீங்கள் செய்த வேலை அவருக்கு சாப்பிட முடியவில்லை. இது ஒரு ஹதீஸ். நபியை பற்றி சொல்கிறார்கள் சஹாபாக்கள், சகனிலே நபியர்கள் உட்கார்ந்தால் வரக்கத்துக்காக எல்லோரும் நபியைத்தான் முதலாவது சாப்பிட சொல்வார்கள், நபியர்கள் முதலாவது சாப்பிடுவார்கள், கடைசியாக எழும்புவார்கள், முதலாவது சாப்பிடுவார்கள், கடைசியாக எழும்புவார்கள். இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். இன்னும் மேலாளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சாப்பாடு சம்பந்தமாக சுருக்கமான சில விடயங்களை முன்வைத்தேன். ஏராளமான ஒழுக்கங்கள் எங்கியிருக்கின்றன, படிக்க வேண்டும், சபைகளில் தீனுடைய மதிர்ச்சிகளை உட்கார வேண்டும், வாழ்க்கையை நடித்து நடக்க வேண்டும், நமது இபாதத்தாக இந்த சாப்பாட்டை மாற்ற வேண்டும். எனவே எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா செயல்களையும் இபாதத்தாக மாற்றுகின்ற நன்மக்களாக நம்பி மாற்றுவானாக. ஏழைகளுக்கு உண்மையான ஈமானை தருவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய அனைத்து குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், உண்மையான ஈமான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உண்மையான இஸ்லாமிய ஒழுக்கங்களை நமக்கு கட்டு தருவாயாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக்குவாயாக, எல்லா விடயங்களையும் இஸ்லாத்தை கட்டுப்பட்டு செய்யப்படுவதாக்குவாயாக, சாப்பாடு குடிப்பு போன்ற அன்றாட தேவைகளையும் இபாதத்தாக மாற்றி அமைப்பாயாக, உனக்கு நன்றி உள்ள அடியார்களை நம்மை மாற்றுவாயாக, கலிமாவுடன் வாழ்ந்து இறுதி மூச்சு இறுதி ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வாயாக, கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.